Welcome once again to Words of Life.
ஜீவா வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறோம்.
In our study through the Bible, we have now reached the first book of Chronicles.
வேதாகமம் முழுவதும் இன்ற இந்த வேத பாடத்திலே இப்பொழுது நாம் நாளாகமம் என்ற புத்தகத்திற்கு வந்திருக்கிறோம்.
And there's a lot in the two books of Chronicles which is a repetition of what we read in the two books of Kings.
ஒன்று இரண்டு நாளாகமங்களிலே சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் ஏற்கனவே ஒன்று இரண்டு ராஜாக்களிலே பார்த்த காரியங்களா இருக்கிறது.
Except that in the books of Kings there is a history of the kings of Israel and Judah, but in Chronicles it's only of the kings of Judah.
ராஜாக்களின் புத்தகத்திலே யூதா தேசத்து ராஜாக்கள் இஸ்ரேல் தேசத்து ராஜாக்கள் இரண்டுமே அங்கே வாசிக்கிறோம். ஆனால் நாளாகமம் யூதா தேசத்து ராஜாக்களுடைய சரித்திரத்தை மட்டும் கூறுகிறது.
And the first book of Chronicles we could say the title would be the preparation for building the temple.
ஆலயத்தை கட்டுவதற்குரிய ஆயத்தம் என்கிறதான ஒரு தலைப்பை நாம் இந்த புத்தகத்திற்கு கொடுக்கலாம்.
These two books are written from a priestly standpoint.
ஒரு ஆசாரனுடைய கண்ணோட்டத்திலிருந்து இந்த இரண்டு புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிறது.
In the first 9 chapters of Chronicles we read of the family tree of David.
முதல் 9 அதிகாரங்களிலே தாவீதுனுடைய குடும்ப வரலாறை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
Starting all the way from Adam.
ஆதாமிலிருந்து
all the way down right up to David.
ஆதாமிலிருந்து தாவீது வரை இருக்கக்கூடிய அந்த வம்ச வரலாறை நாம் இந்த முதல் 9 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம்.
Including the sons of Levi and their children in chapter 6.
ஆறாம் அதிகாரத்திலே லேவியின் புத்திரர்களை கூட அங்கே நாம் வாசிக்கிறோம்.
And the descendants of the other tribes of Israel.
இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாருடைய சந்ததிகளை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம்.
Now we may wonder what is the purpose of giving us so many names here.
இங்கே வெறும் பெயர்களாகவே வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று நாம் ஆச்சரியமாய் கேட்கலாம்.
We don't get any benefit by reading these names.
இந்த பெயர்களை நாம் வாசிப்பதனாலே நமக்கு எந்த ஒரு பலனும் கிட்டுவதில்லை.
But we do learn something by seeing that so many names are mentioned.
ஆனால் எவ்வளவோ பெயர்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறதே என்பதிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும்.
And what we see there is that God is interested in individuals.
நாம் இதில் என்ன பார்க்கிறோம் என்றால் தேவன் ஒவ்வொரு தனி மனிதனையும் விருப்பமுள்ளவராயிருக்கிறார்.
And that is true of us today also.
இன்றைக்கும் நம்மை குறித்த விஷயத்திலே இது மெய்யாயிருக்கிறது.
God hasn't written in the book of life so many million people from India are his children and so many million people from another country are his children and so many million people from Kenya are his children.
தேவன் தம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே இந்தியாவிலிருந்து 10 லட்சம் மக்கள் அல்லது இத்தனை லட்சம் மக்கள் ரச்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், கென்யாவிலிருந்து இத்தனை லட்சம் மக்கள் ரச்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னொரு நாட்டிலிருந்து என்று சொல்லி எப்படி மொத்தமாக அவர் எழுதி வைக்கவில்லை.
No.
இல்லை.
Each person's name is written individually.
ஒவ்வொரு தனி மனிதனுடைய பெயரும் தனித்தனியாக அவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.
So you are not just one among many individuals from a country listed as a whole group.
ஆகவே ஒரு நாட்டிலே மொத்தமாக எழுதப்பட்ட பெயர்களிலே நீங்களும் ஒன்று என்று அல்ல.
To say in that 1 million, I am also one of those 1 million.
அந்த ஒரு 10 லட்சம் மக்களிலே நானும் ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்று சொல்ல தேவையில்லை.
Your name is written personally.
உங்களுடைய பெயர் தனிப்பட்ட விதத்திலே அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
These chapters show us how God has given a detailed list of every single person.
ஒவ்வொரு தனி மனிதனுடைய பெயரும் இங்கே எப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம்.
Showing us that God is interested in every one of his children individually.
தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் தேவன் தனிப்பட்ட கவனம் செலுத்துகிறார், விருப்பமுள்ளவராயிருக்கிறார்
என்பதை காண்பிக்கிறது.
அதிலே உளுசரலை குறித்து ஒரு சில வாசகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
I will show you just one of them.
அதிலே ஒன்றை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
There is a man called Jabez in chapter 4 verse 9.
4 அதிகாரம் 9 வசனத்திலே யாபேஸ் என்கிறதான ஒரு மனிதன் இருக்கிறான்.
Here it says in Jabez in 1 Chronicles 4 verse 9.
ஒன்று நாளாகமம் 4 அதிகாரம் 9 வசனம்.
Jabez was more honorable than his brothers and his mother named him Jabez because I bore him with pain.
யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்.
So all children are born through physical pain.
எல்லா பிள்ளைகளுமே சரீர பிரகாரமான துன்பத்தோடு கூட தான் பிறக்கிறார்கள்.
Here this woman went through a lot of sorrow in bringing Jabez forth.
ஆனால் இங்கே யாபேசை பெறுவதற்கு இந்த தாய் அதிக துக்கத்துக்குள்ளாக கடந்து சென்றாள்.
And that is why she named him Jabez.
ஆகவே தான் அவனுக்கு யாபேஸ் என்கிற பெயரை கொடுத்தாள்.
And there is something we can learn.
இங்கே நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும்.
He became more honorable than his brothers because he went through sorrow.
அவன் துக்கத்துக்குள்ளாக கடந்து சென்றபடினாலே தன்னுடைய சகோதரரை பார்க்கலும் கனம்
பெற்றவனாயிருந்தான். There is a lot of connection between going through pain and sorrow and difficulties and trials and becoming more honorable than other brothers.
துக்கம், பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது மற்றவர்களை காட்டிலும் ஒருவன் கனம் பெற்றவனாய் மாற முடியும்.
And as Jabez grew up,
யாபேஸ் வளரும் பொழுது,
he called on the God of Israel and prayed to him.
அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜபித்தான்.
And he said, it's a wonderful prayer here.
இது அருமையான ஒரு ஜபமா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு.
First of all, he said, Lord, bless me.
ஆண்டவரே, நீ ஆசீர்வதியும் என்று முதலாவது
சொன்னார். Enlarge my border.
என்னுடைய எல்லையை பெரிதாக்கும்.
Verse 10.
பத்தாம் வசனம்.
Let your hand be with me.
உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும்.
Keep me from harm that it may not hurt me.
தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும்.
Now, a lot of people have taken this prayer and because they are materialistically minded, they have applied it in a materialistic way.
அநேகர் இந்த ஜபத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பொருளாதார ஒரு கண்ணோட்டம் இருக்கிறபடினாலே பொருளாதார ரீதியிலே இந்த ஜபத்தை
ஜபிக்கிறார்கள்.
நீங்கள் எந்த ஒரு கண்ணோட்டத்திலே வேதத்தை வாசிக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கிறது.
If you love money, you'll find many verses in the Bible that you'll apply to yourself to make money.
நீங்கள் பண ஆசை உள்ளவர்களாக இருந்தால் வேதத்திலே வாசிக்கக்கூடிய பல வசனங்கள் அந்த பணத்தை எப்படி பெறுவது என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருப்பது போல தெரியும்.
Another spiritually minded person will read the same verse and get the real meaning of it.
ஆவிக்குரிய சிந்தை கொண்டிருக்கிற இன்னொரு மனிதன் அதே வசனத்தை வாசித்து அதனுடைய உண்மையான பொருளை அறிந்து கொள்வான்.
And he will discover it's got nothing to do with money.
பணத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை அவன் கண்டுகொள்வான்.
Now if you are an old covenant person, a follower of Moses, then it would probably relate to money, that verse.
மோசேயை பின்பற்றுகிறவனாய் நீங்கள் பழைய உடன்படிக்கை மனிதர்களாக இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வசனங்களை நீங்கள் உலக சிந்தையோடு கூட தான்
பார்ப்பீர்கள். But the Bible says everything in the Old Testament was a shadow.
ஆனால் பழைய உடன்படிக்கையில் உள்ள எல்லா காரியங்களும் நிழலாட்டமாக இருக்கிறது என்று வேதம்
சொல்கிறது. Here we see this also, Jabez may have prayed for material physical things, but for us it's a shadow of what God does for us today.
இங்க யாபே சொலக பிரகாரமான காரியங்களுக்காக ஒருவேளை அவன் வேண்டுதல் செய்திருக்கிறான். ஆனால் நாம் இதை படிக்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே அதை பொருத்தி பார்க்க வேண்டியவர்கள்.
He said enlarge my border, he was not talking about any spiritual border.
எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய ஆவிக்குரிய எல்லையை பெரிதாக்க முடியாது கேட்கவில்லை.
When he said keep me from harm, he was talking about physical harm.
தீங்கிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது அவன் உலக பிரகாரமான தீங்குகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ள முடியாது கேட்கிறான்.
He was a descendant of Abraham. He was under the old covenant.
அவன் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்து பழைய உடன்படிக்கை மனிதனாக இருக்கிறான்.
How do we apply this prayer today to people who are followers of Jesus Christ and not followers of Moses?
இன்றைக்கு மோசே பின்பற்றாமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் இந்த ஜபத்தை எப்படி நமக்கு பொருத்தி பார்ப்பது?
I'll tell you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Bless me.
ஆண்டவரே, ஆசீர்வதியும்.
What is the greatest mark of God's blessing?
தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மிகப்பெரிய அடையாளம் என்ன?
I'll tell you straight away, it's not money or houses or lands.
இது பணமோ வீடோ நிலங்களோ அல்ல என்று நேரடியாகவே உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன்.
Because if that were the case, millions and millions of godless people have been blessed more than believers.
அது அப்படி இருந்திருக்குமே ஆனால் எத்தனையோ லட்சக்கணக்கான தேவனற்ற மனிதர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியும்.
The world's richest people are not believers.
இந்த உலகத்தில் இருக்க ஐஸ்வர்யவான்கள் அவர்கள் விசுவாசிகள் அல்ல.
That itself should prove that that's not the mark of God's blessing.
ஆகவே இதுவே அது தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை என்பதற்கு அடையாளமாக
இருக்கிறது. Listen and don't ever forget it.
நீங்கள் தயவு செய்து கவனித்து கேளுங்கள், மறக்கவே வேண்டாம்.
The mark of God's blessing is that he makes you like Jesus Christ.
தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு அடையாளம் என்னவென்றால் உங்களை இயேசுவை போல மாற்றுவதாகும்.
And that is not something that unbelievers have.
அவிசுவாசிகளுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது.
And we are not talking about becoming like Christ on the outside.
வெளிப்பிரகாரமாக கிறிஸ்துவை போல மாறுவதை குறித்து நான் பேசவில்லை.
And the inside person, then on the outside.
முதலாவதாக உள்ளாக எப்படி மாறுவது, பிறகு வெளியே எப்படி மாறுவது.
So when you say bless me indeed in the new covenant, you're saying Lord make me like Jesus.
புதிய உடன்படிக்கையிலே கர்த்தாவே நீ ஆசீர்வதியும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும் என்று
கேட்கலாம். Enlarge my border.
என்னுடைய எல்லையை பெரிதாக்கும்.
Lord there are many areas that I still need to overcome.
ஆண்டவரே, நான் இன்னும் மேற்கொள்ள வேண்டிய பல பகுதிகள் உண்டு.
Please help me to be an overcomer.
ஆண்டவரே, உன்னை ஜெயாளியாய் என்னை மாற்றும்.
And make me a greater blessing to many more people in other places.
ஆண்டவரே, மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய பேருக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும்.
ஆண்டவரே,
ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவோனே என்னை மாற்றும்.
And let your hand be with me so that evil will not touch me.
தீங்கு என்னை தொடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கரம் என்னை பாதுகாக்கட்டும்.
What is that?
அது என்ன?
That the devil will not be able to get any foothold in my life.
பிசாசுக்கு என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடமும் கொடுக்கக்கூடாது.
No evil will touch my heart.
எந்த ஒரு தீமையும் என்னுடைய இதயத்தை தொடக்கூடாது.
And it says here God granted him what he requested.
அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று இந்த வசனத்தில்
வாசிக்கிறோம். He did that for Jabez in the old covenant. How much more he'll do that for us in the new covenant.
பழைய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய யாபேசுக்கு அவருடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொன்னால் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு எவ்வளவு அதிகமாக தேவன் செவி கொடுக்க முடியும்?
Don't be deceived by people who are materialistically minded when they pray the prayer of Jabez.
ஆகவே யாபேசுனுடைய ஜெபத்தை உலக சிந்தையை கொண்டவர்கள் ஜெபிக்கும் பொழுது அதனாலே நீங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டாம்.
That shows they are worldly minded, that's all.
அவர்கள் உலக சிந்தையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இது நிரூபிக்கிறது.
He said, but don't we need worldly things?
நமக்கு உலக காரியங்கள் தேவையில்லையா?
Sure.
கண்டிப்பாய் தேவை.
But Jesus said, you seek God's kingdom first, the other things will be added to you.
தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார்.
Nowhere in the Bible are we told to seek for earthly blessings.
பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுங்கள் என்று வேதத்தில் எங்குமே சொல்லப்படவில்லை.
In the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே.
In the Old Testament, yes.
பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கு.
In the New Testament, we are told to seek God's kingdom and the earthly things we need will be added to us.
ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
And then we read a list in chapter 9 verse
1 9வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு பட்டியலை பார்க்கிறோம்.
All the people who left Babylon and came back.
பாபிலோனை விட்டு திரும்பி வந்த மக்களுடைய ஒரு பட்டியலை நாம் இங்கே பார்க்கிறோம்.
Also there is a spiritual Babylon in Christendom.
இன்றைக்கும் கூட கிறிஸ்தவத்திலே ஆவிக்குரிய பாபிலோன் என்று இருக்கிறது.
When I say spiritual, it's not spiritual really, it's carnal.
ஆவிக்குரிய என்று சொன்ன உடனே ஆவிக்குரிய பாபிலோன் என்று அல்ல, அது மாம்சிகமான பாபிலோன் தான். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே சொல்கிறேன்.
That's right. In a spiritual way we are referring to Babylon.
ஆவிக்குரிய ரீதியிலே முறைமையிலே நாம் அதை பாபிலோன்
என்று சொல்கிறோம். Not a physical Babylon.
அது இயற்கையான ஒரு பாபிலோன்.
God keeps a complete list of those who have left this dead religious system called Babylon.
இந்த பாபிலோன் என்றதான செத்து போன மத அமைப்பை விட்டு வந்தவருடைய பட்டியலை தேவன் இங்கே தெளிவாக
கொடுத்திருக்கிறார். He keeps that list even today.
இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட பட்டியலை தேவன் வைத்திருக்கிறார்.
In chapter 12
12ஆம் அதிகாரம்
we read of some of David's mighty men.
தாவீதுடைய சில பலவான்களை குறித்து பார்க்கிறோம்.
And David at that time was not yet king.
இன்னுமாய் தாவீது ராஜாவாக அவன் முடிசூட்டப்படவில்லை.
He was anointed.
அவன் அதற்காக அபிஷேகம்
பண்ணப்பட்டான். But he was still being chased by Saul in the caves.
ஆனாலும் குகைகளிலே சவுலினால துரத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறான் தாவீது.
Saul didn't want to give up his kingship.
சவுல் தன்னுடைய ராஜ பாரத்தை விட்டுக் கொடுக்க மனதில்லை.
He lost the anointing but he was still sitting on the throne.
அபிஷேகத்தை இழந்து விட்டான், ஆனாலும் சிங்காசனத்தில் உட்கார்ந்து
கொண்டிருக்கிறான். There are a lot of preachers like that today, pastors and Christian leaders.
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ தலைவர்களும் பாஸ்டர்களும் அப்படி இருக்கிறார்கள்.
Lost the anointing of God.
தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து விட்டார்கள்.
Still sitting on their thrones just like Saul.
ஆனாலும் சவுலை போல அந்த சிங்காசனத்தை விடாதபடிக்கு இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
They will not allow younger, more anointed people to come up.
அவர்கள் வாலிபர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேலே வருவதை விரும்புவதில்லை.
David's life is an example for those who stand for the Lord in such a time.
அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவனுக்காக நிற்கிறவர்களுக்கு தாவீது ஒரு மாதிரியா இருக்கார்.
When you stand for the Lord and the truth of his word,
தேவனுடைய வார்த்தைக்கும் சத்தியத்திற்கும் நீங்கள் நிற்பீர்களானால்,
the big established church will be against you.
ஏற்கனவே நன்றாக ஸ்தாபிக்கப்பட்ட பெரிய சபைகள் உங்களுக்கு எதிராக இருக்கும்.
Saul's establishment was against David.
எப்படி சவுலுடைய அந்த ஸ்தாபனம் தாவீதுக்கு விரோதமாக இருந்ததோ
அதே போல with his little group.
ஆனால் தாவீது தன்னை சிறு கூட்டத்தோடு கூட அங்கே இருக்கிறார்.
Some people were bold enough to stand with him.
தாவீதோடு நிற்பதற்கு ஒரு சிலருக்கு தைரியம் கிடைத்திருக்கிறது.
Obviously they didn't join him to get any benefit because they got no benefit.
அவர்களுக்கு எந்த ஆதாயம் கிடைக்கவில்லை, ஆகவே ஆதாயத்துக்காக தாவீது இடத்தில் போய் சேரவில்லை.
In fact it was risky. If Saul killed David, he'd kill all of them too.
ஒருவேளை சவுல் தாவீதை கொன்றிருப்பான் என்று சொன்னால் மற்ற எல்லாரையுமே கொன்றிருந்திருப்பார்.
They recognized where the anointing of God was.
அந்த ஆபத்து இருந்தாலும் கூட தேவனுடைய அபிஷேகம் எங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்.
Even today we need to recognize where is the anointing of God today.
இன்றைக்கும் கூட எங்கே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம்.
Not which is the biggest group.
எது பெரிய சபை பெரிய கூட்டம் என்று அல்ல.
Saul's group is definitely the biggest group.
சவுலுடைய கூட்டம் பார்க்கும்போது பெரிய கூட்டமா இருக்கு.
Saul's group is definitely the one that's got the maximum money.
சவுலுடைய கூட்டத்திற்கு தான் அதிக பணமும் இருந்தது.
They got the best buildings, they got the palace.
அருமையான கட்டடங்கள் இருந்தது, அரண்மனை இருந்தது.
What is David got?
தாவீதுக்கு என்ன இருந்தது?
A cave.
ஒரு குகை.
Risk all the time.
எப்பொழுதுமே ஆபத்து.
Who would want to join such a group?
இப்படிப்பட்ட கூட்டத்தை யார் சேர்ந்து கொள்ள விரும்புவார்கள்?
Those who see the anointing.
அபிஷேகத்தை
பார்க்கிறார்.
அது போல ஒரு சிலர் இருக்கிறார்கள்.
We read in 1 Chronicles chapter 12.
1 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
30 wonderful mighty men of David.
30 பராக்கிரமர்கள் அவர்கள் தாவீதோடு கூட சேர்ந்து இருக்கிறார்கள்.
The chief of that 30 was a man called Amasai.
அந்த 30 பேர்களில் இருக்கக்கூடிய பிரதானமான தலைவன் யார் என்று சொன்னால் அமாசாய்.
You read about him in verse 18.
18ஆம் வசனத்தில் அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
It says the spirit of God came upon Amasai, the chief of the 30, and he said, "We are yours, O David. And peace be to him who helps you. Indeed, your God helps you."
அந்த 30 பேருக்கு அதிபதிகளுக்கு தலைவராக இருக்க அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதனால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், உமது பட்சமா இருப்போம், உமக்கு சமாதானம் என்று சொல்கிறான்.
1 Chronicles 12:18.
1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
See, when the spirit of God came upon Amasai, he recognized where the anointing was.
தேவ ஆவியானவர் அமாசாயின் மேல் இறங்கின உடனே அபிஷேகம் எங்கே இருக்கிறது, யார் இடத்துல இருக்கிறது என்பதை இவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை.
The anointing is not with this big group.
இந்த பெரிய கூட்டத்திலே அபிஷேகம் இல்லை என்பதை
அறிந்து கொண்டான். The anointing is with the small little despised group sitting in a cave.
அற்பமா எண்ணப்பட்ட குகைகளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த சிறு குழுவின் இடத்திலே தான் அபிஷேகம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டான்.
It took real courage to go and join these people in a cave when their life was at stake.
அவருடைய வாழ்க்கைக்கே ஆபத்து இருக்கும் பொழுது அதை பணயமாய் வைத்து இந்த சிறு கூட்டத்தோடு கூட சேர்ந்து கொண்டார்கள்.
And let's see what it says in verse 22.
22 ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்று பாருங்கள்.
This is how God builds the New Testament church.
இப்படித்தான் தேவன் புதிய ஏற்பாட்டு சபையை கட்டுகிறார் இன்றைக்கு.
Day by day men came to David to help him until there was a great army like the army of God.
அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல பெரிய மகா சேனையானார்கள்.
We have seen that ourselves.
நாம் இதை பார்த்திருக்கிறோம்.
As we have tried to build a New Testament church in different places.
நாங்கள் பல இடங்களிலே இந்த புதிய ஏற்பாட்டு சபையை கட்ட நாங்கள் முயற்சித்திருக்கும் பொழுது
It starts as a small group.
அங்கே ஒரு சிறு கூட்டமாக ஆரம்பித்திருக்கிறது.
Despised and rejected by the establishment.
ஏற்கனவே நன்றாக ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளினாலே அற்பமாக எண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்டதான ஒரு சிறு கூட்டம்.
And very few people are interested in joining.
இப்படிப்பட்ட குழுவிலே சேருவதற்கு ஒரு சிலர் மிக சிலருக்கு விருப்பம் இருந்தது.
A few understand the anointing.
ஆனால் ஒரு சிலர் அபிஷேகம் எங்கே இருக்கிறது என்று அறிந்து கொண்டார்.
And little by little by little it grows and becomes the army of God.
அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து தேவ சேனையைப் போல பெருகியிருக்கிறது.
So I want to say to you.
ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Don't look for numbers or money.
ஆகவே பணத்துக்காகவோ கூட்டம் இங்கே அதிகமாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டாம். அல்லது மனுஷிக ஞானத்தை பார்க்க வேண்டாம்.
Or good music.
அல்லது நல்ல இசைக்கருவி எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டாம்.
Discern where the anointing of God is.
தேவனுடைய அபிஷேகம் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள்.
And where the anointed Christ is.
அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள்.
That's what we need to see.
இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும்.
And when you listen to the word you'll know whether Jesus is with a man or not.
ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்கும்போது இயேசு அவனோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.
God manifests his presence through his word.
தேவன் தம்முடைய வார்த்தை மூலமாக தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
That's what you need to look for.
இதைத்தான் நீங்கள் தேடி பார்க்க வேண்டும்.
In chapter 13 we read David consulted with the captains of thousands and hundreds and with every leader.
13 அதிகாரத்திலே முதல் வசனத்தை பார்க்கிறோம். தாவீது அவன் பல தலைவர்களோடு கூட அதிபதிகளோடு கூட ஆலோசனை பண்ணினான்.
After he became king.
அவன் ராஜாவாய் மாறின பிறகு கூட.
See that's the mark of a real godly leader.
ஒரு உண்மையான தேவ பக்தி உள்ள தலைவனுக்குரிய அடையாளம் இதுதான்.
He doesn't do things all on his own.
எல்லா காரியங்களும் தானாகவே செய்ய மாட்டான்.
He consults with others.
மற்றவர்களோடு கூட ஆலோசனை பண்ணி செய்வான்.
Bible says in the multitude of counselors there's safety.
திரளான ஆலோசனையிலே பாதுகாப்பு உண்டு என்று வேதம் சொல்கிறது.
And then when we move on to chapter 22.
22ஆம் அதிகாரத்துக்கு நாம் போகிறோம்.
We read about the preparation for the temple in chapter 21 onwards.
21ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த தேவாலயம் கட்டுவதற்குரிய ஆயத்த வேலைகளை நாம் பார்க்கிறோம்.
In chapter 22,
22ஆம் அதிகாரம்
David says.
தாவீதே சொல்கிறான்.
He prepared verse 3 large quantities of iron nails many things like that for the temple.
அந்த தேவாலயத்துக்கென்று அவன் வாசலின் கதவுகள் ஆணிகள் கீல்கள் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் அவன் ஆயத்தப்படுத்தினான்.
In verse 4
நான்காம் வசனத்தில் எவ்வளவோ மரங்களை ஆயத்தம் பண்ணுகிறான்.
And he says in verse 5 my son Solomon is young and inexperienced.
என்னுடைய குமாரனாக சாலமன் வாலிபனும் அனுபவம் இல்லாதவனுமாய் இருக்கிறான்.
And the house that is to be built for the Lord is a very great magnificent house.
கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதாய் இருக்க வேண்டும்.
I will make a preparation for it.
ஆகவே அதற்கு வேண்டிய ஆயத்த வேலைகளை நான் செய்யட்டும்.
David made a lot of preparation before he died.
ஆகவே தாவீது மரிப்பதற்கு முன்பதாக எவ்வளவோ ஆயத்த வேலைகளை செய்தான்.
Then he called his son Solomon.
அதற்கு பிறகு சாலமனை கூப்பிடுகிறான்.
You got to build God's house.
நீ ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும்.
I wanted to build it.
நான் கட்ட வேண்டும் என்று விரும்பினேன்.
The Lord said to me verse 8 you've shed too much blood and you can't build a house.
நீ திரளான ரத்தத்தை சிந்தி இருக்கிறபடினாலே நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டேன். நீ யுத்தத்தின் மனுஷனாக இருக்கிறாய்.
Will be a man of rest.
ஆனால் உன்னுடைய மகன் அவன் சமாதான காலத்தில் இருக்கிறவனாக இருப்பான். அவன் சண்டை போல தேவையில்லை.
ஏனென்றால்
ஏற்கனவே எல்லா யுத்தங்களும் தீர்க்கப்பட்டாய்விட்டது.
He will build my house.
அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான்.
See, this is a great example for fathers.
தகப்பன்மார்களுக்கு இது நல்ல ஒரு மாதிரி.
To prepare things for your son to build the church.
சபையை கட்டும்படியாக உங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவது.
And to instruct him saying verse 12 keep the law of the Lord then you will prosper.
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நீ அதன் மூலமாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லுவது.
Very few fathers instruct their children on how to follow Jesus.
இயேசு எப்படி பின்பற்றுவது என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிற ஒரு சில தகப்பன்மார்களே உண்டு.
David was a wise father there.
இங்கே தாவீது ஒரு ஞானமுள்ள தகப்பனாய் இருந்திருக்கிறான்.
And we read in the subsequent chapters.
அதற்கு பிறகு வரக்கூடிய அதிகாரங்களில் என்ன வாசிக்கிறோம்.
Number of things that David did to prepare for the temple.
அந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு பல காரியங்களை ஆயத்த வேலையாக செய்கிறார்.
You see for example in chapter 28.
28ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம்.
He gives a big talk about the temple.
அந்த ஆலயத்தை குறித்து ஒரு பெரிய சொற்பொழிவை கொடுக்கிறார்.
Again he tells all the people who are gathered there, the officials of Israel and princes.
இஸ்ரவேலின் அதிபதிகளும் அங்கு உள்ள ஆலோசகர்களும் கூடியிருக்கும் பொழுது அவர்களுக்கு சொல்கிறான்.
He tells them a little bit of what he told Solomon.
சாலமோனுக்கு சொன்ன காரியங்களில் ஒரு சிலதை
சொல்லி, I wanted to build but God said you are not to do it.
நான் கட்ட வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் தேவன் நீ கட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்.
And Solomon is the one who is going to build the temple now.
சாலமோன் தான் எனக்கென்று ஆலயத்தை கட்டப் போகிறான்.
And he says,
அவன் சொல்கிறான்,
it says in verse 11,
it's
very interesting to read this.
இதை வாசிப்பதற்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறது.
David gave to his son Solomon the plan of the porch, temple building, storehouses, upper rooms, and plan of all that he had in mind for the service of the Lord, for the house of the Lord.
அந்த தேவாலயத்தினுடைய மாதிரி படத்தை அவன் கொடுக்கிறான். பார்க்கிறோம், அவன் அதன் அறைகள், அதன் பொக்கிஷ சாலைகள், மேல்வீடுகள், உள்ளறைகள், கிருபாசன ஸ்தானம் எல்லாம் இருக்க வேண்டிய மாதிரியை அவன் செய்ய வேண்டிய ஆலய பிரகாரங்களுக்குரிய சகல காரியங்களும் அவன் கொடுக்கிறான்.
Now remember, this is a physical building, the temple.
இந்த ஆலயமானது அது உலக பிரகாரமான சரீர பிரகாரமான ஒரு கட்டடமாக இருக்கிறது.
To build a physical building, all you need is human wisdom.
ஒரு பூமிக்குரிய ஒரு வீட்டையோ கட்டடத்தையோ கட்டுவதற்கு மனுஷிக ஞானம் போதும்.
You don't need to be a spiritual man to know how to construct a earthly building.
பூமிக்குரிய ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு நீங்கள் ஆவிக்குரிய ஒரு நபரா இருக்க வேண்டிய தேவையில்லை.
And Solomon was going to be the wisest man on the earth.
சாலமோன் பூமியிலே மிகவும் ஞானமுள்ள ஒரு மனிதனாக இருக்க போகிறான்.
Why does David have to give advice to Solomon?
இப்பொழுது தாவீது ஏன் சாலமோனுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும்?
Would you ever think of giving advice to the wisest man on earth concerning earthly things?
பூமிக்குரிய காரியங்களுக்காக பூமியிலே மிக ஞானவானுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள்?
We learn something here.
இதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்கிறோம்.
Solomon was known for his head knowledge.
சாலமோன் தன்னுடைய தலை அறிவு, மூளை அறிவுக்கு, பூமிக்குரிய ஞானத்திற்கு பேர்
போனான்.
தாவீதோ
man after God's own heart.
அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக இருக்கிறான்.
Solomon's heart was not like David's heart.
சாலமோனுடைய இருதயம் தாவீதுடைய இருதயத்தை போல இல்லை.
That's why Solomon went to hell.
ஆகவே தான் சாலமோன் நரகத்துக்கு போனான்.
David, even though he made mistakes, went into God's presence in heaven.
ஆனால் தாவீதோ எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே அவன் போய்விட்டான்.
So just like the pattern of the tabernacle was not given to Aaron but to Moses.
இந்த ஆசரிப்பு கூடாரம் மாதிரி ஆரோனுக்கு அல்ல மோசேக்கு கொடுக்கப்பட்டது போல,
even though Aaron was older,
ஆரோன் அங்கே வயது முதிர்ந்தவனா இருந்தான்.
The pattern of the temple also was not given to the wisest man Solomon.
இந்த ஆலயத்தினுடைய மாதிரியும் மிகுந்த ஞானியாகிய சாலமோனுக்கு கொடுக்கப்படவில்லை.
Given to the man who had a good heart.
நல்ல இருதயமுடைய ஒரு மனிதனுக்கு தான் கொடுக்கப்பட்டது.
He also taught Solomon about the service that the priests had to do, verse 13.
13வது வசனத்திலே பார்க்கிறோம், ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய ஆலய பணியுடைய வேலைகளை கூட அவன் சொல்கிறான்.
How to make the utensils of gold, verse 14.
14வது வசனத்திலே பார்க்கிறோம், பொற்பாத்திரங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறான்.
Imagine teaching the wisest man on earth how to make plates and spoons and all that.
பூமியிலே இருக்க மிகுந்த ஞானிக்கு எப்படி தட்டுகளையும் ஸ்பூன்களையும் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறான்.
Forks and basins.
17வது வசனத்திலே பார்க்கிறோம், முள் குறடுகள், கலங்கள்,
small things.
சிறு சிறு காரியங்கள், கிண்ணிகள்.
David says the Lord made me understand all this by his hand upon me.
தேவனுடைய கரம் என் மீது இருந்தபடினாலே இவைகள் எல்லாவற்றையும் நான் புரிந்து கொள்வதற்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார்.
Solomon built the temple.
சாலமோன் ஆலயத்தை கட்டினாலும்
God could not give the pattern to Solomon.
தேவன் சாலமோனுக்கு அந்த ஆலயத்தினுடைய மாதிரியை கொடுக்க முடியவில்லை.
He gave the pattern to a man who had a good heart, not to a man who had a clever mind.
புத்திசாலி மூளை உள்ளவனுக்கு அல்ல, ஒரு நல்ல இறுதி முடிவுக்கு தான் தேவன் எப்படி ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற மாதிரியை கொடுக்கிறார்.
To whom will God give the pattern of building the church?
இன்றைக்கு சபையை கட்டுவதற்குரிய மாதிரியை தேவன் யாரிடத்திலே கொடுப்பார்?
Not to the clever man who's got a clever mind like Solomon.
சாலமோனை போல புத்திசாலி மூளை உள்ள மனிதனுக்கு அல்ல.
To the man whose heart beats with God's heart like David.
தாவீதை போல ஒரு இருதயம் எவனுடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு கூட சேர்ந்து துடிக்கிறதோ அவனுக்கு தான் கொடுப்பார்.
Not only the pattern.
அந்த மாதிரி மட்டுமல்ல,
he says in chapter 29,
29வது அத்தியாயத்தை சொல்கிறார்,
verse 2, with all my ability I have also provided the gold and silver and bronze and wood and all the material for building the church too.
அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருளையும் என்னால் இயன்ற மட்டும் அந்த பொன், வெள்ளி, இரும்பு, வெண்கலம் எல்லாவற்றையும் கொடுக்கிறான் என்று 29:2 வாசிக்கிறோம்.
In my delight for God's house I have given over and above what I already provided.
நான் ஏற்கனவே கொடுத்ததற்கும் அதிகமாக தேவனுடைய ஆலயத்தின் மேல் இருந்த ஒரு சந்தோஷத்தின் நிமித்தமாக நான் கொடுத்தேன் என்று
சொல்லுங்க. What an attitude to have towards building God's church.
தேவனுடைய சபையை கட்டுவதற்கு என்ன நல்ல மனப்பான்மை பாருங்க.
Over and above what I should give.
நான் எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அதற்கும் அதிகமாக கொடுக்கிறேன்.
To build the church.
தேவனுடைய ஆலயத்தை
கட்டுவதற்கு. My time, my energy, my money, my life, my everything.
என்னுடைய நேரம், என்னுடைய காலம், என்னுடைய சக்தி, என்னுடைய தாளந்துகள், என்னுடைய ஜீவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன்.
And then finally David praised the Lord in verse 10 onwards.
10வது வசனத்திலிருந்து தாவீது ஆண்டவரை துதிக்கிறான்.
He says, Lord, what have I given? I've only given back to you what you gave me.
ஆண்டவரே நான் உமக்கு என்னத்தை கொடுத்து விட்டேன் நீர் எனக்கு கொடுத்ததை தான் திரும்ப கொடுத்திருக்கிறேன்.
We have given willingly.
நாங்கள் மனப்பூர்வமாய் கொடுத்திருக்கிறோம்.
Who are we?
ஆனால் நாங்கள் யார்?
We are nothing.
நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே.
After you have done everything for the Lord,
நீங்கள்
given everything to the Lord.
நீங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டியவற்றை கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்த பிறகு
give all the glory to him.
எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்துங்கள்.
Say Lord, what have we given you?
ஆண்டவரே நாங்கள் உமக்கு என்னத்தை கொடுத்தோம்?
You gave us, we gave to you only what you gave us.
நீர் எங்களுக்கு என்ன கொடுத்தீரோ அதை தான் நாங்கள் திரும்பி கொடுத்தோம்.
Give you all the glory.
உமக்கு எல்லா மகிமையும் செலுத்துங்கள்.
You alone deserve everything.
நீரே எல்லாவற்றுக்கும் பாத்திரர்.
May you and I live like that till the end of our days and build his church.
நீங்களும் நானும் நம்முடைய வாழ்நாள் முடிவு வரை இப்படி வாழ்ந்து தேவனுடைய சபையை கட்டுவோமாக.
ஆமென்.
ஆமென்.
Welcome to Words of Life.
ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
In our study through the Bible we have now reached the second book of Chronicles.
வேதாகமம் முழுவதும் இன்று இந்த படிப்பு தொடரிலே இப்பொழுது நாம் இரண்டு நாளாகமத்திற்கு வந்திருக்கிறோம்.
A lot of this is repetition of what we read in 1 and 2 Kings.
இந்த அதிகாரத்திலே வந்திருக்கிற பல காரியங்கள் ஏற்கனவே உண்டு இரண்டு ராஜாக்களின் புத்தகத்திலே காணப்படுகிற காரியங்களா இருக்கிறது.
It's interesting, Chronicles begins with the construction of the temple and ends with the destruction of the same temple.
இந்த நாளாகமம் புத்தகம் தேவாலயம் கட்டப்படுவதிலிருந்து ஆரம்பித்து தேவாலயம் இடிக்கப்படுவதிலே முடிகிறது.
The first few chapters describe the 40-year reign of Solomon, chapters 1 to 9.
ஒன்றிலிருந்து 9 அதிகாரங்கள் சாலமோனுடைய 40 ஆண்டு கால அரசாட்சியை வர்ணிக்கிறதா இருக்கிறது.
And there we read of how he built the temple as we saw according to the pattern God gave David.
தாவீதுக்கு தேவன் கொடுத்த அந்த மாதிரியின்படியே இப்பொழுது சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம்.
And they built the temple.
அவர்கள் ஆலயத்தை கட்டுகிறார்கள்.
And we read the glory of God filled that temple.
தேவனுடைய மகிமையானது அந்த ஆலயத்தை நிரப்புகிறது என்று
வாசிக்கிறோம். Chapter 6.
ஆறாம் அதிகாரம்.
Solomon prays a dedicatory prayer.
அங்கே பிரதிஷ்டின் ஜபத்தை அங்கே செய்கிறான்.
And in chapter 7 verse 1. ஏழாம் அதிகாரம்
ஒன்றாம் வசனம்.
When Solomon had finished praying, the fire came down from heaven and consumed the burnt offering.
Solomon,
the glory of the Lord filled the house.
சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அக்னி வானத்திலிருந்து இறங்கி அந்த சர்வாங்க தகனமலையும் மற்ற பலியெல்லாம் பட்சித்தது கர்த்துடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிச்சு.
Solomon started so well.
சாலமோன் நல்ல விதத்தில் தான் தன்னுடைய ராஜ்யபாரத்தை ஆரம்பித்தார்.
He started 7 years he spent building God's house.
7 வருஷம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற வேலையிலே அவன் ஈடுபட்டிருந்தான்.
But then he moved into a building project to spend 13 years building his own house.
அதற்கு பிறகு தன்னுடைய சொந்த வீட்டை கட்டுகிற அந்த திட்டத்திலே 13 வருஷங்களை செலவு செய்தான்.
And by the time he had finished that he was a thorough backslider.
அதை முடிக்கும் பொழுது அவன் முற்றிலுமாய் பின்வாங்கி போனவனாய் மாறுகிறான்.
There are many churches that started out well.
அநேக சபைகள் நல்ல விதத்திலே தான் ஆரம்பித்தது.
And got into expensive building programs and completely lost the anointing of God.
மிகவும் விலையுயர்ந்த கட்டட திட்டங்களிலே அதை அவர்கள் ஈடுபட்டு தேவனுடைய அபிஷேகத்தை இழந்திருக்கிறார்.
Because then they got taken up with money.
என்றால் அதற்கு பிறகு அவர்கள் பணம் என்கிற காரியத்தினாலே அவர்கள் ஈர்க்கப்பட
விடுகிறார்கள். Need a lot of money to build grand buildings.
பெரிய கட்டடங்களை கட்டுவதற்கு பணம் தேவை என்று
அவர்கள் போகிறார்கள். Then you have to keep on asking people to give money.
ஜனங்களிடத்திலே பணம் பணம் என்று கேட்டுக்கொண்டே
இருக்கிறது. There are a lot of good groups that have been led astray like this.
இப்படிப்பட்ட நல்ல குழுக்கள் வழிவிலகி போய்விட்டார்கள்.
And just like Solomon, they've fallen away.
சாலமோனைப் போல அவர்களும் விழுந்து விட்டார்கள்.
Even if it's building a church building,
சபை கட்டடம் கட்டுவதா இருந்தாலும் சரி,
or sometimes building their own houses,
அல்லது தங்கள் சொந்த வீட்டை கட்டுகிற வேலையா இருந்தாலும் சரி,
I know numerous churches and individuals who backslidden when they got into worldly building projects.
இப்படிப்பட்ட உலக கட்டட திட்டங்களிலே ஈடுபடும் பொழுது அநேக பின்வாங்கி போயிருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன்.
Just like Solomon.
சாலமோனைப் போலவே.
But there's no need to.
அதற்கு அப்படி தேவையில்லையே.
We need houses to build to live on. We need perhaps church buildings in some places.
ஒரு சில இடங்களில் சபை கட்டடங்கள் கட்ட தேவை இருக்கிறது, வீடுகளை கட்ட தேவை இருக்கிறது.
But if in the process we don't lose our focus on Jesus himself,
ஆனால் அப்படி கட்டுகிற அந்த பணி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் நம்முடைய கண்களை இயேசு மேலே பதித்திருக்க வேண்டும்.
Then we will never lose at the anointing.
அப்படி இருக்கும் பட்சத்திலே நாம் அபிஷேகத்தை இழந்து
போக மாட்டோம். But if we lose our focus on Jesus himself and get taken up with property and lands,
இயேசுவின் மீது நம்முடைய கண்களை எடுத்துவிட்டு நாம் இப்பொழுது சொத்துக்கள் நிலங்கள் இதிலே நம்முடைய கண்களை பதிப்போம் ஆனால்
then we become backsliders in no time at all.
நாம் சீக்கிரத்திலே பின்வாங்கினவர்களாய்
மாறிவிடுவோம். Even if we build according to God's pattern,
தேவனுடைய மாதிரியின்படியே நாம் கட்டியிருந்தாலும்
சரி, there are New Testament churches which externally are according to the pattern of God.
இன்றைக்கு வெளிப்பிரகாரமாக அநேக புதிய ஏற்பாட்டு சபைகள் புதிய ஏற்பாட்டு மாதிரியின்படியே கட்டப்பட்டிருக்கிறது.
The anointing is not there.
அல்லங்க அபிஷேகம் இல்லை.
The fire is gone.
அக்கிரி போய்விட்டது.
What is the use of the empty shell?
வெறும் வெற்று அந்த ஓடுகளிலே என்ன பிரயோஜனம்?
Then further we read about the split that took place in Rehoboam's time.
Rehoboam நாட்களிலே நடந்த அந்த ராஜ்யம் இரண்டாய் பிரிகிற காரியத்தை நாம் வாசிக்கிறோம்.
But Chronicles concentrates on just the kings of Judah.
ஆனால் இந்த நாளாகம புத்தகம் யூதா ராஜாக்களை குறித்து தான் சொல்லுகிறது.
Which is the southern kingdom.
இதுதான் அந்த தென் ராஜ்யம்.
One of those kings of Judah was a man called Asa in chapter 14.
14ஆம் அதிகாரத்திலே அந்த 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆசா என்கிறதான ஒரு யூதா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம்.
And it says here in verse 2 that he did good and right in the sight of the Lord.
அவன் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே
வாசிக்கிறோம். What a wonderful way to start your reign.
தன்னுடைய ஆளுகையை ஆரம்பிப்பதற்கு நல்ல ஒரு முறைமை அல்லவா?
And he commanded Judah, verse 4, to seek the Lord God of their fathers and to observe the law and the commandment.
நான்காம் வசனத்திலே கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பிக்கிறான்.
Not only that, he removed the places of idol worship, verse 5.
ஐந்தாம் வசனத்திலே அவன் அதை செய்து மட்டுமல்ல விக்கிரங்களையும் தோப்புகளையும் அகற்றுகிறான்.
God blessed him and the kingdom was undisturbed under him.
அவனுடைய நாட்களில் தேவன் அவனை ஆசீர்வதித்தபடினாலே இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டார்.
So he could use that time to build cities and make life comfortable for people.
ஆகவே அந்த இளைப்பாறுதலான காலங்களிலே அவன் பட்டணத்தை கட்டுகிறான், மக்களுக்கு நல்ல ஒரு வசதியை செய்து கொடுக்கிறான்.
There was no war because the Lord had given him rest.
தேவன் இளைப்பாறுதலை கொடுத்தபடினாலே யுத்தம் இல்லாதிருந்தது என்று
And he gave credit to God for that. Verse 7. This is the land is still ours, middle of verse 7, because we have sought the Lord our God.
நாம் தேவனை தேடினபடினாலே இந்த தேசத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்று ஏழாம் வசனத்தில் சொல்கிறான்.
We sought him and he gave us rest.
நாம் கர்த்தரை தேடின பொழுது நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார்.
And at this time,
இந்த நேரத்தில்
when things are going well,
நல்ல விதத்திலே காரியங்கள் போய்கொண்டிருக்கும்போது,
now also when we are building the church and everything is going well,
இப்பொழுதும் கூட சபையானது கட்டப்பட்டு எல்லாம் சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டு
இருக்கும்,
சத்துரு வருகிறான்.
Verse 9,
9ஆம் வசனம்,
it says Zerah the Ethiopian came with an army of 1 million people.
எத்தியோப்பியனாகிய சேரா என்கிற அந்த ராஜா 1,000,000 பேர்களோடு கூட சேனையோடு கூட வருகிறான்.
300 chariots,
300 ரதங்களோடு கூட புறப்பட்டு வருகிறான்.
And Asa's army was so small.
ஆசானுடைய படையானது மிகவும் சிறியதாக இருந்தது.
So many chariots,
அவ்வளவு ரதங்கள் அவனுக்கு இல்லை.
But this chap had come for battle, what do you do?
ஆனால் இவன் இப்பொழுது யுத்தத்துக்கு வந்து விட்டான், என்ன செய்வது?
When the devil comes to fight against us, what do you do?
பிசாசு நம்மோடு கூட யுத்தம் பண்ண வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்?
You know the devil is more powerful than you.
உங்களை காட்டிலும் பிசாசுக்கு வல்லமை அதிகமா இருக்கிறது.
He's more intelligent than you.
உங்களை காட்டிலும் அவன் புத்திசாலியா இருக்கிறான்.
The cleverest of all created beings.
சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களிலேயும் அவன் தான் புத்திசாலியா
இருக்கிறான்.
தானியலை காட்டிலும் ஞானவானா இருக்கிறான் என்று ஏசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில்
வாசிக்கிறோம். அவன்
பக்கத்திலே கோடிக்கணக்கான பிசாசுகள்
இருக்கிறது.
இந்த ஆசாவுக்கு விரோதமாய் இந்த எத்தியோப்பிய ராஜா வருவது போல.
What did Asa do?
ஆசா என்ன செய்தான்?
He prayed to God.
அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். நாமும் அப்படித்தான் செய்ய வேண்டும்.
He said, Lord, there's none besides thee to help us.
ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆண்டவரே வேறு யாரும் இல்லை.
Between the powerful and those who have no strength.
பலமுள்ளவனுக்கும் பலவற்றவனுக்கும்.
And to you, Lord, it doesn't make a difference whether a person's got strength or no strength.
ஒரு மனிதனுக்கு பலன் இருக்கிறதோ இல்லையோ அது உமக்கு ஒரு பொருட்டல்ல ஆண்டவரே.
We trust in you.
நாங்களுமே சார்ந்து
கொள்கிறோம். And in thy name we go against this multitude.
உம்முடைய நாமத்தினாலே இந்த கூட்டத்துக்கு விருது எதிராக நாங்கள் போகிறோம்.
Don't let man prevail against thee.
மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும்.
And the Lord, not Asa, the Lord routed the Ethiopians before Asa.
12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆசா அல்ல கர்த்தர் அந்த எகிப்தின் மக்களை முறியடிக்க
முறியடித்தார்.
அவர்கள் தேவனுக்கு முன்பாக முறியடிந்து
விழுந்தார்.
13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அந்த கொள்ளையை அவர்கள் எடுத்துக்
கொண்டார்கள். 14ஆம்
வசனத்தில் பார்க்கிறோம், சுற்றி உள்ள பட்டணங்களிலே தேவ பயம் பெரிய.
அப்ளை திஸ் டு யுவர் பேட்டில் அகைன்ஸ்ட் சின் அண்ட் தி டெவில்.
இதே காரியத்தை உங்களுக்கு பாவத்தோடும் பிசாசோடும் இருக்கிற போராட்டத்திலே பொருத்தி பாருங்கள்.
There is a powerful sin that's always knocking you down like this Ethiopian soldier general.
இந்த எத்தியோப்பிய அதிபதியை போல உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே உங்களை வீழ்த்தக்கூடியதான பெரிய பாவம் இருக்கிறது.
The devil coming and harassing you or in your home.
உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ பிசாசு வந்து உங்களை தொந்தரவுபடுத்திக் கொண்டிருக்கிறான்.
You feel so helpless in the presence of all these difficulties and trials.
இப்படிப்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நீங்கள் உதவியற்றவர்களா இருக்கிறீர்களா?
Say what Asa said.
ஆசா சொன்னது
11. We trust in you and in your name we come against you, Satan.
உம்மை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் இயேசுவே.
We trust in Jesus.
நாங்கள் இயேசுவே நாங்கள் நம்புகிறோம்.
We trust in you.
ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்புகிறோம்.
Jesus name.
இயேசுவே
நாமத்தினாலே. We come against Satan.
பிசாசுக்கு விரோதமாய் வருகிறோம்.
We resist you, Satan.
பிசாசை உன்னை எதிர்க்கிறோம்.
We bind your activities in Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய கிரியைகளை கட்டுகிறோம்.
We can't bind Satan, that Jesus will do one day.
நாம் பிசாசை கட்ட முடியாது, அது இயேசு ஒரு நாளில் செய்வார்.
You read in Revelation 20.
வெளிப்படுத்தின விசேஷம்
bind his activities.
ஆனால் அவருடைய கிரியைகளை நாம் கட்டலாம்.
We don't bind the demons, we cast out demons.
நாம் பிசாசை விரட்டி விடுகிறோம், அவனை கட்டுவதில்லை.
But we can bind their activities.
ஆனால் அவருடைய கிரியைகளை நடவடிக்கைகளை கட்டலாம்.
Their plans.
அவருடைய திட்டங்களை நாம் கவுடுபடியாக்க.
Frustrate their activities.
அவருடைய திட்டங்களை நாம் முறியடிக்கலாம், அதம் பண்ணலாம்.
And that's the picture we see here.
இங்கே அந்த படத்தை தான்
நாம் பார்க்கிறோம். Like the Ethiopians fled, the Bible says the devil will flee when you resist him.
அந்த எத்தியோப்பியன் முறியடித்து ஓடினது போல பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான்.
Now in a time of victory,
ஜெயத்தின் நேரத்திலே,
we would say we don't need any exhortation, we just praise the Lord.
நாம் எனக்கு நமக்கு எந்த புத்திமதியும் தேவையில்லை, நாம் தேவனை துதிக்கிறோம்.
But we need exhortation.
ஆனால் நமக்கு புத்திமதி தேவை.
At that time God sends a prophet in chapter 15.
15 அதிகாரத்திலே பார்க்கிறோம், அந்த நேரத்திலே தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார்.
Met Asa as he was coming back after this victory.
இந்த ஜெயத்தை பெற்று ஆசா திரும்பி வரும்பொழுது அந்த தீர்க்கதரிசி அவனை
சந்திக்கிறான்.
நீ கேள்,
the Lord is with you if you are with him.
நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார்.
If you seek him, you'll find him.
அவரை தேடினால் உங்களுக்கு தென்படுவார்.
But if you forsake him, he'll forsake you.
அவரை விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார்.
He says, remember the old times when Israel did not have a teaching priest and without the true God.
மெய்யான தேவன் இல்லாத காலங்களிலே அந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஒரு பிரசங்காரம் இல்லை.
And in their distress they sought God and they found him.
அந்த நேரத்திலே அவர்கள் கர்த்தரை தேடினார்கள், கர்த்தரை கண்டுபிடித்தார்கள்.
So be strong, verse 7, don't lose courage, there's a reward for your work.
ஆகவே ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் பலன் கொண்டு திடங்கொள்ளுங்கள்,
and
பலன் உண்டு உங்கள் கிரியைகளுக்கு.
I will say that verse to you.
இந்த வசனத்தை நான் உங்களுக்கு
சொல்றேன். 2 Chronicles 15:7.
2 Chronicles 15:7.
Be strong.
திடங்கொள்ளுங்கள்.
Don't lose courage.
உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள்.
There is a reward for your work.
உங்கள் கிரியைகளுக்கு உங்களுக்கு பலன் உண்டு.
And when Asa heard these words,
இந்த வார்த்தைகளை ஆசா கேட்டபோது,
he took courage and removed more idols from the land.
அவன் இன்னுமாய் தைரியம் கொண்டு அந்த தேசத்தில் இருக்க இன்னும் பல விக்கிரங்களை நீக்கி
விட்டான். He removed everything that dishonored God.
தேவனை கனவினப்படுத்தின எல்லா காரியங்களும் நீக்கி விட்டான்.
And they offered sacrifices to the Lord.
தேவனுக்கு பலிகளை செலுத்தினான்.
And he was so radical that he said in verse 13, if someone doesn't seek the Lord, put him to death.
அவன் எந்த அளவுக்கு தீவிரமா இருந்தான் என்று சொன்னால், கர்த்தரை தேடாதவர்களை கொலை செய்யுங்கள் என்று சொன்னான்.
Even if he's a rich man,
அவன் ஐஸ்வர்யமா இருந்தாலும் சரி,
he was so radical.
அவன் தீவிரமா,
we don't want anybody in this nation who doesn't seek God.
தேவனை தேடாத ஒருவனும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்று சொன்னான்.
And with a loud voice they gave thanks to God and with trumpets and horns, verse 14.
14 வசனத்திலே பார்க்கிறோம், மகா சத்தத்தோடு கூட கர்த்தருக்கு முன்பாக எல்லாரும் ஆணையிட்டார்கள்.
But still,
ஆனாலும்,
see what we read in verse 16.
14 வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்,
he removed Mecha, the mother of King Asa, from the position of queen mother because she had made a horrid image.
அங்கே ஒரு அருவருப்பான விக்கிரத்தை உண்டாக்கினபடினாலே அவனுடைய தாயாகிய மாக்காளை அவன் இராதபடிக்கு விலக்கி போட்டான்.
What a radical man he was, he got rid of his mother.
தன்னுடைய தாயை நீக்கி போட்டான். எவ்வளவு தீவிரமான ஒரு
position, he didn't kill her, just removed her from that position.
அந்த ஸ்தானத்திலிருந்து நீக்கி போட்டான், அவளை கொலை செய்யவில்லை.
Don't use your position influence as my mother anymore.
என்னுடைய தாய் என்ற அந்த நிலையிலிருந்து நீ இன்னும் அந்த தாக்கம் செய்ய வேண்டாம்.
But he was not radical enough.
ஆனால் போதுமான அளவு அவன் தீவிரமாக
இருக்க. Because it says verse 17, the high places were still not removed. There were still a few places where there were idols.
14 வசனத்தில் பார்க்கிறோம், மேடைகளோ இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை, இன்னும் ஒரு சில இடங்களில் விக்கிரங்கள் இருந்தது.
And then in the 36th year of his reign when he was doing wonderfully,
அவன் இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய அரசாட்சி 36 வருஷத்தில்,
another king came to fight against him.
இன்னொரு ராஜா அவனுக்கு விரோதமாய்
அரசாங்கம் இஸ்ரவேல்
அந்த இஸ்ரவேல் ராஜா அவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்தான்.
What should he have done?
இவன் என்ன செய்திருக்க வேண்டும்?
He should have done the same thing he did last time.
போன முறை என்ன செய்தான் அதே தான் செய்திருக்க வேண்டும்.
He should have gone to God and say, Lord, help me.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்க
வேண்டும். But instead of that,
அதற்கு மாறாக,
he went and bribed the king of Aram, verse 2, to come and help him.
இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே ஆராமுடைய ராஜா உள்ளத்திலே போய் லஞ்சம் கொடுத்து தன் பக்கமாக இழுக்கிறான்.
And he took money from the house of the Lord and gave it to the king of Aram.
தேவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அந்த ஆராமின் ராஜாவுக்கு கொடுக்கிறான்.
And says, please go and fight against the king of Israel so that he stops fighting with me.
இஸ்ரேல் அந்த ராஜாவோடு கூட நீ போய் சண்டை போடு, அப்பொழுது என்னோடு கூட சண்டை போடுறது நிறுத்தி விடான்னு
நினைச்சான். So he did that.
அங்கே அவன் அதை செய்தான்.
What is the use getting peace if you have compromised your position?
உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து நீ ஒத்துவேஷக்காரனை மாறி அதன் மூலமா வருகிற சமாதானம் இழைப்பாதில் என்ன பிரயோஜனம்?
So God sent Hanani the prophet to him, verse 7.
ஆகவே ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே அனானி என்கிறதன ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறான்.
You did not trust the Lord this time.
இந்த முறை நீ தேவனாய் கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை.
You trusted the king of Aram.
நீ அந்த சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டாய்.
Don't you remember verse 8 when the Ethiopians came, what a huge army it was?
எத்தியோப்பிய அதிபதி வரும்பொழுது எவ்வளவு பெரிய அது படையா இருந்தது என்று தெரியுமா?
But you trusted the Lord and he delivered you.
அப்பொழுது நீ தேவனை சார்ந்து கொண்டாய்.
அவர் உன்னை விடுதலை செய்தார். Lord now.
இப்பொழுது நீ ஏன் தேவனை சார்ந்து கொள்ளவில்லை?
Do you know verse 9 that the eyes of the Lord are moving to and fro throughout the earth to support those whose hearts are completely his?
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நீ அறியவில்லையா?
That's a beautiful verse, you must know by heart.
இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடமாக அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான ஒரு வசனம்.
9 first part.
9 வசனத்தினுடைய முதல் பகுதி.
The eyes of the Lord are always moving around the earth.
கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது.
Not to find out whose hearts are completely His.
யாருடைய இதயம் முழுமையாக தன் பக்கமா இருக்கிறது என்று பார்ப்பதற்காக அல்ல.
He already knows that.
அது ஏற்கனவே அவருக்கு தெரியும்.
He is moving around to support these people.
இப்படிப்பட்ட மக்களுக்கு தாங்க முடியாக உதவி செய்ய முடியாக அவர் கண்கள் சுத்தி கொண்டிருக்கிறது.
See, God knows all the very few people there are on the earth whose hearts are completely His.
இந்த பூமியிலே ஒரு சிலருடைய இதயங்கள் தான் முழுமையாக தேவனை சார்ந்திருக்கிறது என்பது தேவனுக்கு தெரியும்.
God's eyes are moving all over the earth. How can I support this man? How can I support this man?
இந்த மனிதனுக்கு எப்படி நான் உதவி செய்ய முடியும்? இந்த மனிதனுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்று சொல்லி அவர் கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது.
Support this woman.
இந்த ஸ்திரீக்கு எப்படி நான் உதவி செய்ய முடியும்?
How can I support this young man?
இந்த வாலிபனுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்?
How can I support that young girl?
அந்த வாலிப ஸ்திரீக்கு எப்படி உதவி செய்ய முடியும்?
Who is he supporting?
அவர் யாருக்கு யாருக்கு உதவி செய்கிறார்?
Who have no other desire in their heart but God.
உள்ளத்திலே தேவனை தவிர வேறு விருப்பம் இல்லாதவர்கள்.
Love God with all their heart.
முழு இதயத்தோடு கூட தேவனை நேசிக்கிறவர்களுக்கு.
Do you know that you can be like that?
நீயும் அப்படி இருக்க முடியும் என்று உனக்கு
தெரியும். God will work throughout the world to support you.
தேவன் இந்த முழு உலகத்திலேயும் அவர் கிரியை செய்து உனக்காக உன் பக்கமா இருப்பார்.
God does that for you, who can fight against you?
இப்படி தேவன் உனக்காக இப்படி செய்வார் என்று சொன்னால் உனக்கு விரோதமா யார் சண்டை போட முடியும்?
I have seen that in numerous situations in the 40 years that I have been in full time Christian world.
இந்த முழு நேர கிறிஸ்தவ ஊழியத்தில் இருக்கக்கூடிய இந்த 40 ஆண்டுகளிலே பல பல சமயங்களிலே இதை நான் பார்த்திருக்கிறேன்.
As I have stood for the Lord without compromising.
ஒத்து போகாமல் நான் தேவனுக்கு என்று நிற்கும் பொழுது
the devil has raised up many enemies.
பிசாசு அநேக சத்துருக்களை எழுப்பி
இருக்கிறார்.
கிறிஸ்தவ மத்தியிலே கூட அநேக சத்துருக்களை எழுப்பி இருக்கிறார்.
I don't fight.
I
never fight with human beings.
நான் எந்த மனிதனோடும் கூட சண்டை போடுவதே இல்லை.
I say, Father, forgive them. They don't know what they're doing.
பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அவர்கள் செய்கிறது என்ன என்று அறியாதிருக்கிறார்.
They're not fighting against me. They're fighting against God.
அவர்கள் எனக்கு விரோதமாய் சண்டை போடவில்லை. தேவனுக்கு விரோதமாய்
யுத்தமிடுகிறார்கள்.
நான் அந்த வழியிலிருந்து நான் நகர்ந்து விடுவேன்.
I say, God, you can fight with them.
தேவனே, நீர் அவர்கள் கூட யுத்தம் பண்ணு.
The Lord sometimes asks me.
சில சமயத்தில் தேவனை பார்த்து,
Do you want me to deal with them or you'll deal with them yourself?
நீயே அவர்களோடு கூட இடைப்பட்டுக் கொள்வாயா அல்லது நான் இடைப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா?
I say, no Lord, I move out of the way.
ஆண்டவரே, நான் வெளிவிட்டு நகர்ந்து விடுகிறேன்.
You deal with them.
நீர் அவர்களோடு இடைப்படும்.
Because his eyes are moving to and fro throughout the whole earth to support me.
ஏனென்றால் எனக்கு என்ன என்ன பக்கமா இருக்க முடியாத அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது.
Is that arrogance to say something like that?
இப்படி சொல்லுவது அது அகந்தையா?
No.
இல்லை.
It's faith.
இது விசுவாசம்.
To confess what God's word says is not arrogance. That's faith.
தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்வது என்பது அது அகந்தை அல்ல, அது விசுவாசம்.
If I say my sins are all forgiven, is that arrogance?
என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது அது அகந்தையா?
If I say I'm going to heaven when I die, is that arrogance?
நான் மரிக்கும் பொழுது பரலோகத்துக்கு போவேன் என்று சொல்வது அது அகந்தையா?
If I say God is my father, is that arrogance?
தேவனுடைய பிதா என்று சொல்வது அது அகந்தையா? இல்லை. அது விசுவாசம்.
So if my heart is completely the Lord's,
ஆகவே என்னுடைய இதயம் முழுமையாக தேவனை சார்ந்திருக்கிறது.
And I say the Lord supports me all over the earth.
பூமி எங்கும் தேவன் என் பக்கமா இருக்கிறார் என்று
சொல்வது. He's always moving around to see how he can support me all over the world.
உலகம் முழுவதுமாய் என்னை தாங்க முடியாக என் பக்கமா இருக்க முடியாக தேவன் சுற்றி கொண்டிருக்கிறார். என்னை தாங்க முடியாக.
That's faith.
அதுதான் விசுவாசம்.
If your heart is completely His,
உன்னுடைய இதயம் முழுமையாக அவரை சார்ந்திருக்கிறது.
You can say that also.
நீயும் அதை சொல்லலாம்.
Asa got so angry with this prophet. Foolish man, Asa. He put him in prison, verse 10.
Asa, 10 வசனத்திலே பார்க்கிறோம், அவன் மீது அவ்வளவு கோபம் கொண்டு அவனை காவலறையில் வைத்தான்.
When you reject what God is speaking,
தேவன் சொல்லுகிற காரியத்தை நீ தள்ளும்பொழுது,
then you backslide even more.
நீ அதிகமாய் பின்வாங்கி போகிறாய்.
And in his 39th year, verse 12, he became so sick in his feet.
39th வருஷத்திலே அவன் கால்களிலே வியாதி வந்தது என்று 12 வசனத்திலே அவன் தேவனை தேடவில்லை.
He drifted away.
அவன் வழிவிலகி போய்விட்டான்.
And he died like that.
அவன் அப்படியே மரித்தான்.
He just trusted the doctors.
அவன் மருத்துவர்களை தான் நம்பினான்.
There's nothing wrong in going to doctors.
மருத்துவர்களிடத்திலே போவது தவறல்ல.
He didn't say it's wrong that he went to the physicians.
இங்கே அவன் மருத்துவர்களிடத்திலே போனது தவறு என்று சொல்லவில்லை.
He didn't trust the Lord.
ஆனால் அவன் தேவனை
நம்பவில்லை. He didn't seek the Lord.
தேவனை தேடவில்லை.
He put man above God.
அவன் தேவனுக்கு மேலாக மனிதனை வைத்து
யங் மேன் ஹூ ஸ்டார்டட் சோ வெல்
நல்ல உத்தத்தில் ஆரம்பித்த ஒரு வாலிபன்
தரோ பேக்ஸ்லைடர் பை தி டைம் ஹி எண்ட்ஸ் ஹிஸ் லைஃப்
அவன் வாழ்க்கை முடியும் பொழுது முற்றிலுமாய் பின்வாங்கி போனவனாய் முடிக்கிறான்.
தென் வி ரீட் அபௌட் எ கிங் கால்ட் ஜெஹோஷபாத்
அதற்கு பிறகு யோசபாத் என்கிற ராஜாவை குறித்து
வாசிக்கிறோம். தென் வி ரீட் அபௌட் another battle that Jehoshaphat faced like this in chapter 20
20 அதிகாரத்தில் யோசபாத்தும் இதுபோல ஒரு யுத்தத்தை சந்திக்கிறான்.
And he remembered what his father had done.
அவருடைய தகப்பன் செய்த காரியம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருகிறது.
So when a great multitude came against Jehoshaphat, chapter 20 verse 2.
20 அதிகாரம் 2 வசனத்திலே திரளான மக்கள் யோசபாத்துக்கு விரோதமாய் வரும்பொழுது
he was afraid.
அவன் பயந்து விட்டான்.
There's nothing wrong in saying you're afraid when you're afraid.
பயந்திருக்கும் பொழுது நான் பயப்படுகிறேன் என்று சொல்வதே தவறில்லை.
What do you do after that? That's the point.
அதற்கு பிறகு என்ன செய்கிறாய் என்பதுதான்.
Do you run to men for help?
உதவிக்காக மனிதனை நாடி போகிறாயா?
Or do you seek the Lord like Jehoshaphat did?
அல்லது யோசபாத்தை போல தேவனை தேடி போகிறாயா?
He proclaimed a fast.
அவன் உபவாசத்தை கூறுகிறான்.
So, called all the people and said, let's seek the Lord.
ஜன எல்லாரையும் தேடி எல்லாரையும் கூட்டி நாம் தேவனை தேடுவோம் என்று சொல்கிறான்.
It says here,
இங்கே பார்க்கிறோம்,
that a whole lot of them, even little children, came and stood before the Lord, verse 13.
13 வசனத்திலே பார்க்கிறோம், குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் வந்தார்கள்.
Even little babies.
சிறு குழந்தைகள் கூட வந்தார்.
They were standing before the Lord.
அவர் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள்.
And what did Jehoshaphat pray?
யோசபாத் என்ன ஜெபித்தான்?
See what he did.
அவன் என்ன செய்தான்?
Lord,
ஆண்டவரே
யூ ஆர் ஆர் காட்
நீரே எங்களுடைய தேவன்
நம்பர் 1 யூ ஆர் தி ரூலர் ஆஃப் தி நேஷன்ஸ்
நீரே எல்லா ராஜ்யங்களையும் ஆளுகிறவர்
ஃபர்ஸ்ட் திங் வி நீட் டு ரிமைண்ட் ஆர்செல்ஸ் ஆல் பவர் இஸ் காட்ஸ்
நம்மை நாமே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியம் இதுதான் எல்லா ஆளுகையும் கர்த்தருடையது
செகண்ட்
இரண்டாவது
காரியம் யூ ஆர் தி ஒன் ஹூ ஹெல்ப்ட் அஸ் இன் தி பாஸ்ட்
கடந்த காலத்தில் எங்களுக்கு நீர் உதவி செய்தீர்
தட்ஸ் தி செகண்ட் திங் யூ நீட் டு ரிமெம்பர்
இரண்டாவது நினைவூட்டக்கூடிய காரியம் இதுதான்
அண்ட் லார்ட் வி ஆர் கன்சர்ன்ட் அபௌட் யுவர் நேம் வெர்ஸ் 8 நாட் ஆர் நேம்
ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கென்று நாங்கள் இங்கே இருக்கிறோம் எங்களுடைய நாமத்துக்கென்று அல்ல
அண்ட் தென் ஹீ ரிமைண்ட்ஸ் காட் ஆஃப் ஹிஸ் ப்ராமிஸ் வெர்ஸ் 9
ஒன்பதாம் வசனத்திலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நினைவூட்டுகிறார்
லார்ட் யூ ப்ராமிஸ்ட் அஸ் தீஸ் திங்ஸ்
ஆண்டவரே நீர் எங்களுக்கு இதையெல்லாம் சொல்லி இருக்கிறீர்
டு இட்
இப்பொழுது செய்யும்
And then tell God what you want him to do.
இப்பொழுது தேவன் என்ன
செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். Verse 11.
பவுலோரா வசனத்திலே பார்க்கிறோம் இப்பொழுது ஆண்டவரே இவர்களை எல்லாம் நீர்
விரட்டி We are your inheritance.
நாங்கள் உம்முடைய சுதந்திரம்.
Then three things in verse 12.
12ஆம் வசனத்திலே மூன்று காரியங்களை சொல்கிறார்.
Lord,
ஆண்டவரே
we are helpless.
நாங்கள் உதவியற்றவர்கள்.
We have no power.
எங்களுக்கு வல்லமை இல்லை.
We have no wisdom.
எங்களுக்கு ஞானம்
இல்லை. We don't know what to do.
என்ன செய்ய வேண்டும் என்று
எங்களுக்கு தெரியவில்லை. Third thing we are trusting you.
மூன்றாவது காரியம் நாங்கள் உம்மை நம்புகிறோம்.
That's all.
அவ்வளவுதான்.
And then They went out the next morning praising the Lord in verse 22.
22ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அவர்கள் பாடி துதி செய்து
போகவில்லை. With bows and arrows.
அவர்கள் வில் அம்புகளை எடுத்துக்கொண்டு போகவில்லை.
They went out praising the Lord.
அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டே போகவில்லை.
As they praised the Lord defeated their enemies.
அவர்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் சத்துருக்களை வெற்றுண்டு விழப்பட்டார்.
There's a tremendous power in praise. If you praise in the way we've just read in verses 6 to 12
ஆறிலிருந்து 12 வசனங்கள் வரை சொல்லப்பட்ட விதத்திலே நாம் துதிக்கும் பொழுது அதிலே ஒரு பெரிய பலன் உண்டு
not a meaningless praise like a lot of people praise on Sunday morning
அநேக ஞாயிற்றுக்கிழமை காலை அர்த்தமில்லாம துதித்துக் கொண்டிருப்பார்கள்
go through what we just considered in verses 6 to 12
ஆறிலிருந்து 12 வசனங்களை நாம் என்னென்ன பார்த்தோமோ அதே
praise God on that basis
இந்த அடிப்படையில் தேவனை துதியுங்கள்
God will defeat your enemies
தேவன் உங்களுடைய சத்துருக்களை மடங்கடிப்பார்
in chapter 26 we read of another king who started well
26ஆம் அதிகாரத்திலே இன்னும் நல்ல விதத்திலே ஆரம்பித்து ஆனாலும் விழுந்து போன ஒரு
ராஜா
யோசபாத்தும் கூட தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் விழுந்து
போன many sad stories of people who start well and fall away
நல்ல விதத்திலே ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் முடிவில் விழுந்து போகிற துக்கமான கதைகள் நிறைய
உசியா ஆல்சோ
உசியா ராஜாவும்
did right in the sight of the lord
கர்த்தரின் பார்வைக்கு செமியானதை செய்தான் என்று 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை
as long as he sought the lord god prospered him
ஐந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியங்களை வாய்ப்பு பண்ணினார்
15 his fame spread widely
அவருடைய புகழ் அவருடைய கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று என்று 15ஆம் வசனத்தில்
வாசிக்கிறோம் you are in great danger when your fame begins to spread
உன்னுடைய கீர்த்தி பரம்ப ஆரம்பிக்கும் பொழுது நீயும் பெரிய ஆபத்தில் இருக்கிறாய்
see verse 16
16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம்
he became proud now
அவன் இப்பொழுது பெருமை அடைந்தவனாய்
மாறிவிட்டான் he was a famous man
அவன் கீர்த்தி பரம்பரையினாலே மெட்டிமையாய் மாறினான்
how many preachers become proud when they become famous
எத்தனை பிரசங்கியார்கள் அவர்களுடைய கீர்த்தி பரவும் பொழுது மெட்டிமையாய் மாறுகிறார்கள்
they go into he went into a ministry god hadn't called him to
அவனை தேவன் அழைக்காத ஊழியத்துக்குள்ளாக அவன் போகிறான்
he tried to become a priest
அவன் ஒரு ஆசாரியனாய் மாற விரும்புகிறான்
and the priest opposed him and said Uzziah verse 18 you can't burn incense that's not your job
நீ கர்த்தருக்கு தூபம் காட்ட முடியாது அது உன்னுடைய வேலை இல்லை இது ஆசாரியனுடைய வேலை என்று மற்ற ஆசாரியர்கள் எதிர்க்கிறார்கள்
Uzziah was angry
உசியா கோபப்படுகிறான்
God smote him with leprosy
ஆனால் அங்கே அவனை குஷ்டரோகத்தினால் தேவன் அடிக்கிறார்
21 Uzziah was a leper till he died
அவன் மரண நாள் மட்டும் அவன் குஷ்டரோகியாக இருந்தான் 21ஆம் வசனத்திலே
வாசிக்கிறோம்
எவ்வளவு துக்கமான
காரியம் man who started so well
நல்ல விதத்தில் ஆரம்பித்தவன்
just because he became proud
அவன் மேட்டிமையாய் மாறினபடினாலே
one more story
இன்னும் ஒரு காரியம்
chapter 32 we read of a king called Hezekiah
32ஆம் அதிகாரத்திலே எசேக்கியா என்ற ராஜாவை குறித்து வாசிக்கிறோம்
he was sick
அவன் வியாதிப்பட்டான்
god did a great miracle we read of pushing the sun back 10 degrees
அந்த சூரியனை 10 பாகை திரும்பவும் பின்னோக்கி செல்ல தேவன் ஒரு அற்புதத்தை செய்து அடையாளத்தை
காட்டினார்
அவனுக்கு பெரிய ஐஸ்வர்யங்கள் சொத்துக்கள் இருந்தது
and when people came to find out how did this miracle take place here
இந்த அற்புதம் எப்படி நடந்தது என்று கண்டுபிடிக்க முடியாத ஜனங்கள் வந்த பொழுது
verse 31 of chapter 32
32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம்
envoys from babylon came to find out how did this wonder take place
பாபிலோன் பிரபுக்கள் எல்லாரும் வந்து இந்த அற்புதத்தை கேட்க வந்தார்
god left hezekiah alone to test him
அவனை சோதிக்கிறதுக்காக தேவன் அவனை தனியே
கைவிட்டார்
நீ எனக்கு மகிமையை கொடுப்பாயா
will you take it to yourself
அல்லது மகிமையை நீ எடுத்துக்கொள்வாயா
hezekiah took the glory to himself
எசேக்கியா மகிமையை தனக்கென்று
எடுத்து they came and said this wonder happened because of you hezekiah
எசேக்கியாவே உண்மையாவே இந்த பெரிய அற்புதம் நடந்ததா
yeah he said it's because of me only
என்னாலே தான் நடந்தது என்று
சொன்னான் yeah I did this thing god supported me
தேவன் என் பக்கமா இருந்தார்னு சொன்னான்
and he showed him all the riches he has
அவனுக்கு இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களையும் ஆஸ்திகளையும் காண்பிக்கிறான்
he became a backslider
அவன் ஒரு பின்வாங்கி போனவனாய் மாறினான்
he had a son
அவனுக்கு ஒரு மகன் இருந்தான்
called manasseh
அவன் பேர் manasseh
this is the opposite
இது அதற்கு எதிராக இருக்கு.
He started out so badly.
அவன் மிகவும் மோசமான ஒரு ஆட்சி ஆரம்பித்தான்.
Only evil, 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 verse 2.
அவன் செய்ததெல்லாம் இரண்டாம்
வசனத்திலே 33
அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே அவன் செய்ததெல்லாம் அருவருப்புகள்
பொல்லாப்புகள்.
55 ஆண்டுகள் அரசாண்டான்.
But in the end of his life,
அவனுடைய வாழ்க்கையின் முடிவிலே,
when he was taken as a prisoner, verse 11,
11 வசனத்திலே பார்க்கிறோம் ஒரு சிறை கைதியாக அவன் பிடிக்கப்பட்டு
he humbled himself.
12 வசனத்திலே பார்க்கிறோம் அவன் பிதாக்கு முன்பாக தன்னை
தாழ்த்தி and said, God have mercy on me.
ஆண்டவரே என்பது இரக்கமாயிரும் என்று கெஞ்சினான்.
Manasseh knew the Lord.
மனாசே கர்த்தரை அறிந்தான்.
And he died.
அவன் மரித்தான்.
Which is better?
எது சிறந்தது?
To start well and finish badly?
நன்றாக ஆரம்பித்து மோசமாக முடிப்பது நல்லதா?
Or to start badly and finish well?
மோசமாக ஆரம்பித்து நன்றாக முடிப்பது.
You know the answer.
உங்களுக்கு பதில் தெரியும்.
Two people taking part in a race.
இரண்டு பேர் இங்கே ஓட்டப்பந்தயத்தில் ஆரம்பிக்கிறார்கள்.
One started well and finished last.
ஒருவன் ஆரம்பிக்கும்போது முதலாக ஓடுகிறான், முடிக்கும்போது கடைசியாக.
Another fellow was last in the beginning.
இன்னொருவன் ஓடும்பொழுது ஆரம்பத்திலே கடைசியாக போகிறான்.
Finish first.
ஆனால் முடிக்கும்போது முதலாவது ஒரு.
Who gets the reward?
யாருக்கு?
Who gets the prize?
கிடைக்கும். யாருக்கு பிரைஸ் கிடைக்கும்?
There's no prize in the Christian life for starting well.
கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆரம்பிப்பதற்கென்று ஒரு பரிசு இல்லை.
It doesn't matter if you started badly.
நீ தவறாக மோசமாக ஒரு வாழ்க்கை ஆரம்பித்திருந்தாலும் பரவாயில்லை.
Finish well.
நீ முடிக்கும்போது நன்றாக முடி.
Repent like Manasseh.
மனாசே போல நீ மனம் திரும்பு.
And you can be a man of God as well.
நீயும் தேவ மனிதனாய் மாறுவாய்.
In chapter 36,
36 அதிகாரம்
we read the reason why the Israelites were sent to Babylon.
இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக அனுப்பப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம்.
21 because they didn't keep the sabbaths.
21 வசனத்திலே பார்க்கிறோம் அவர்கள் ஓய்வு வருஷத்தை கொண்டாடவில்லை.
God's judgment catches up on us even if we it takes a long time.
நீண்ட வருஷங்கள் ஆனாலும் கூட தேவனுடைய நியாய தீர்ப்பு தொடர்ந்து நம்மை வந்து
பிடிக்கும். God help us to please him.
தேவனுக்கு பிரியமாய் நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
ஆமென்.
ஆமென்.